நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரா சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் புதம்பர் போயூர் போராக்கர் மயூரன் புதம்ப திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகசியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை பார்க்கும் ஒருத்தினாம். ஆகவே இது மூன்றாவது நாளாக 36 தத்துவங்களை பார்க்கப் போகின்றோம். ஆனால் இன்றைய நிலையில் நாங்கள் பார்க்கப் போகும்போது எங்களுடைய சாதகர்கள் எல்லோருடைய கையிலும் இந்த 36 தத்துவங்களுக்குரிய அட்டவணை இருக்கின்றது. அதை அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். கடைசி வகுப்புக்கு பிறகு நான் பேசுவதையும் கேட்டுக்கொண்டு அந்த அட்டவணையையும் பார்த்தால் எங்கு எங்கு சென்று பேசுகின்றேன் என்ன பேசுகின்றேன் என்றதை உள்வாங்கி கொண்டிருங்கள். எழுத வேண்டாம். தயவு செய்து இந்த வகுப்பில் உள்வாங்குங்கள். எங்கு இருக்கின்றது என்பதை அவதானியுங்கள். வீட்டில் போய் இதை மறுமுறை 30 நிமிடம் போட்டு கேட்கும்போது உங்களுக்கு எழுத வேண்டியவற்றை அதில் எழுதி கொள்ளுங்கள். ஆகவே இன்று அந்த அட்டவணை கொடுத்து இந்த சைவ சித்தாந்த வகுப்பு நடைபெறுவதால் மீண்டும் ஒருமுறை மீள் ஆய்வுடன் புது விடயங்களையும் சேர்த்து பார்ப்போம் என்று எண்ணியிருக்கின்றேன். இந்த முறை மாத்திரம்தான் அந்தளவு கொஞ்சம் விரிவான மீள் ஆய்வை பார்க்கப் போகின்றேன். அதற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து செல்லப் போகின்றோம். இடமிருந்து வளமாக நீங்கள் எங்கள் நான் அனுப்பின அட்டவணையில் பார்த்தீர்கள் என்றால் 36 தத்துவங்கள் அங்கிருந்துதான் தோன்றுகின்றன. அனாதி பொருட்களாகிய பதி பசு பாசத்தில் இருந்து இவை ஆரம்பமாகின்றன என்று பார்த்தோம். ஏன் இறைவன் இந்த விடயத்தை 36 தத்துவங்களை படைத்தார் என்றால் இந்த அனாதி பொருட்களாகிய முப்பொருட்களில் 2 பொருளாகிய பாசமும் பசுவும் கட்டுண்டிருக்கின்றது. ஏன் கட்டுண்டிருக்கின்றதென்றால் பாசமாகிய ஆணவ மலம் பசுவாகிய ஆன்மாவை பீடித்திருக்கின்றது. ஆனால் இறைவன் பேரருளாளன், அவன் எங்களுடைய ஆன்மாக்களை அந்த ஆணவ மலத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமென்று ஒரு பெரிய ஒரு செயல்முறை திட்டத்தை உருவாக்குகின்றான். அந்த செயல்முறை திட்டம்தான் 36 தத்துவங்கள் என்று பார்த்துவிட்டோம். இன்று விரிவாக போகவில்லை, இருப்பினும் இறுதியாக பார்த்து விடுவோம். ஆகவே அந்த செயல்முறை திட்டத்திற்கு அதை செயல்படுத்துவதற்கு 3 விடயங்கள் தேவை என்று அவன் அவற்றை உருவாக்குகின்றான். அதன்படி நீங்கள் பார்த்து கொண்டு போவீர்களாக இருந்தால் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த 3 மலங்களில் 3 மலங்கள் பாசத்தில் இருக்கின்றன. ஆகவே இறைவன் இதை 3 வகையாக இந்த செயல்முறை திட்டத்தை அமுல்படுத்த யோசிக்கின்றான். 1 சுத்த மாயை, அதை தன்னுடைய கண்காணிப்பில் இருந்தே கவனிக்கின்றான். அதில் 5 தத்துவங்கள் என்று சொல்லப்படும் 5 கருவிகளை உருவாக்குகின்றான். அடுத்தது அசுத்த மாயை, அது ஏழு கருவிகளை கொண்டதாக உருவாக்குகின்றான். மூன்றாவதாக பிரகிருதி மாயை, அதை 24 கருவிகள் உள்ளதாக உருவாக்குகின்றான். ஆகவே முதலாவது அவன் உருவாக்கும் சுத்த மாயையை பார்த்தீர்களாக இருந்தால் அவனுடைய நேரடி கண்காணிப்பிலேயே அதை வைத்திருக்கின்றான். அதில் 5 தத்துவங்களை கொண்டு வருகின்றான் என்று பார்த்திருக்கின்றோம். நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை. இந்த நாதம் என்பது முழுக்க முழுக்க அறிவுடையது, அறிவானது, 100% அறிவானது. விந்து என்பது செயலானது, 100% செயலானது. சதாசிவம் என்பது 50% அறிவும் 50% செயலும் ஆன தத்துவம். ஈஸ்வரம் என்பது செயல் கூடவாகவும் அறிவு குறைவாகவும் இயக்கப்படும் தத்துவம். சுத்த வித்தை என்பது செயல் குறைவாகவும் அறிவு கூடுதலாகவும் இயக்கப்படும் தத்துவம். இந்த சுத்த வித்தைக்கு கீழ்தான் 5 தொழில்களை இறைவன் புரிகின்றான். மறந்து விடாதீர்கள், இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்துதான் இவற்றை செய்கின்றானே தவிர, அந்த சொரூப நிலையில் அவனை ஒருவரும் நெருங்கவும் முடியாது, அவன் தானும் தானாகவே இருக்கின்றான். ஆகவே இதுதான் சுத்த வித்தையாக, சாரி, சுத்த மாயையில் இந்த 5 தத்துவங்களையும் பார்த்தோம். அதுக்கடுத்ததாக அடுத்த தத்துவமாக அசுத்த மாயையை கொண்டு வருகின்றான். அந்த அசுத்த மாயையில் என்ன மாதிரி அவன் அதை செயல்படுத்துகின்றான் என்றால், அதில் 7 தத்துவங்களை அவன் கொண்டு வருகின்றான். அவை யாவன? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5ம் சேர்ந்ததை பஞ்சு கஞ்சுகம் என்று ஒரு சொல்லில் சொல்லுகின்றார்கள். இந்த 5ம் சேர்ந்த தத்துவத்தையும் சேர்த்து 6வது தத்துவமாக இந்த 5ம் சேர்ந்ததை புருட தத்துவம் என்று இயக்குகின்றான். அதைவிட மாயை தத்துவமும். ஆகவே இந்த 7 தத்துவங்களை அசுத்த மாயையிலிருந்து இறைவன் தன்னுடைய செயல்முறை திட்டத்திற்கு பயன்படுத்துகின்றான். இது 2வது செயல்முறை. 3வதாக கொண்டு வருகின்றான், அதான் பிரகிருதி மாயை. அந்த பிரகிருதி மாயையை மூலப்பிரகிருதி என்றும் சொல்லுவார்கள். அந்த மாயைக்கு கீழ் அவன் 24 தத்துவங்களை கொண்டு வருகின்றான். 24 கருவிகள். அவையில் முதலாவதாக ஞானேந்திரியங்களாகிய 5 கருவிகளையும் மனம், மெய், வாய், கண், மூக்கு, செவியாகவும், கண்மேந்திரியங்களாகிய செயற்கருவிகளாகிய வாக்கு, பாதம் அல்லது வாக்கு, கால்கள், கைகள், எருவாய், கருவாய் என்றும் சொல்லலாம். இந்த 5 பகுதிகளையும் கொண்டு வருகின்றான் கண்மேந்திரியங்களுக்குள். அதற்கு கீழ் தன்மாத்திரைகளாக ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்பவற்றை கொண்டு வருகின்றான். அதற்கு பின் அவன் இந்த 5 பூதங்களையும் சிருஷ்டிக்கின்றான். ஆகாயம், நெருப்பு, காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பவையே. இதையெல்லாம் நீங்கள் பாடமாக்க தேவையில்லை, அதற்காகத்தான் அட்டவணை தந்திருக்கின்றது. அட்டவணையில் பார்த்து கொண்டிருந்தால் எங்களுடைய பாடம் எப்படி போகின்றது என்பதை நீங்கள் இலகுவாக புரியலாம். ஆகவே இந்த 20 கருவிகளையும் கொண்டு வந்து இன்னும் 4 கருவிகள் தேவை, அதை அந்த கரணங்களாக அகக்கருவிகளாக கொண்டு வருகின்றான். அந்த அகக்கருவிகளில்தான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்பதை கொண்டு வருகின்றான். இவ்வளவுதான் அவனுடைய பொருட்கள், அவனுடைய செயல்முறை திட்டத்தை அமுலாக்குவதற்கு. இதை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம், இன்று சுருக்கமாக பார்த்தோம். இந்த அட்டவணையை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து செல்வதற்காக அது செய்யப்பட்டிருக்கின்றது பாபாஜியின் அருளால். இனி நாங்கள் இந்த தத்துவங்கள் 24, 36 தத்துவங்களையும் கொண்டு வந்து விட்டான். தன்னுடைய கண்காணிப்பில் இருக்கும் சிவ தத்துவம் தான் முதலாவது 5, அதைத் தொடர்ந்து அசுத்த மாயையில் இருக்கும் 5 தத்துவத்தை வித்யா தத்துவம் என்று சொல்லுவோம். சுத்த மாயையிலிருந்து வரும் தத்துவங்கள் சிவ தத்துவங்கள், அசுத்த மாயையிலிருந்து வரும் தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள், பிரகிருதி மாயையில் இருந்து வரும் தத்துவங்கள் பிரகிருதி ஆன்ம தத்துவங்கள் ஆகவும் மூன்று தத்துவங்கள் அவன் கொண்டு வருகின்றான். ஆகவே இந்த சொற்றொடர்கள், இந்த சொற்கள் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காகத்தான் இந்த அட்டவணை. இனி கீழிருந்து மேலாகத்தான் சைவ சித்தாந்த பேராசிரியர் இந்த விளக்கத்தை கொடுக்கின்றார். அந்த முறையில் தான் இதை படிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய பாடத்திட்டத்தில். இப்போது நாங்கள் கீழிருந்து மேலாக இனி போகப் போகின்றோம். அதாவது ஆன்ம தத்துவம், ஆன்மாக்களுக்காக கொண்டு வரப்பட்ட தத்துவமாகிய ஆன்ம தத்துவம் 24 இருக்கின்றது. அவற்றிலிருந்து சிறித விரிவாக்கத்தை இப்போது பார்த்து கொண்டு போவோம். இந்த ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவம் இருக்கென்று சொல்லியிருந்தோம். அதாவது பிரகிருதி மாயையில் இந்த 24 தத்துவங்களில் 20 தத்துவங்கள் அகங்காரத்தில் இருந்து எழுகின்றன. அதாவது இந்த 24 தத்துவங்கள், 4 தத்துவம் அகக்கருவிகளாகவும் 20 தத்துவம் மற்றைய கருவிகளாகவும் இருக்கின்றது. அகத்தில் இருக்கும் கருவிகளில் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று இருக்கின்றது. இந்த அகங்காரத்திற்குள் தான் அந்த 20 தத்துவங்கள் முதலில் அடங்குகின்றன. அதாவது ஞானேந்திரியங்கள், அறிகருவிகள், செயற்கருவிகள், கண்மேந்திரியங்கள், அதைத் தொடர்ந்து தன்மாத்திரைகள், அதைத் தொடர்ந்து பஞ்சபூதங்கள். 5 படி 4 20. ஆகவே இந்த அகங்காரத்துக்குள் தான் அந்த 20 கருவிகளும் உண்டு. ஆகவே இந்த 20 கருவிகளையும் எங்கிருந்து கடவுள் படைத்தான் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் எல்லோருக்கும் தெரிய வேண்டியது, அகங்காரம் என்ற கருவியிலிருந்து படைத்தான். இனி இந்த 20 கருவிகளுக்குள்ளே இருக்கும் ஒற்றுமையை ஒருக்கா பார்த்து விடுவோம், விரிவாக இல்லை சுருக்கமாக. அதாவது இந்த 20 கருவிகளில் இந்த பஞ்சபூதங்கள் எதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டதென்று சொன்னால், தன் மாத்திரைகளிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது. தன் மாத்திரைகளில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஆகவே இந்த நிலையில் தன் மாத்திரைகள் ஒரு காரண பொருளாகவும் பஞ்சபூதங்கள் ஒரு காரிய பொருளாகவும் இருக்கின்றது. எங்களுடைய சைவ சித்தாந்த வகுப்பில் நாங்கள் படித்து கொண்டு போகும் சொற்களை பொறுத்தவரையில் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, அதான் சற்காரிய வாதமும் ஆகும். ஆகவே இந்த தன்மாத்திரைகளிலிருந்துதான், அதாவது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்ற இந்த 5 தன்மாத்திரைகளிலும் இருந்துதான் இந்த பஞ்சபூதம் உருவாகியது. ஆனால் இந்த தன்மாத்திரைகள் இந்த 24 தத்துவங்களில் 2 இடங்களில் அது பேசப்படுகின்றது. அது எங்களை ஒரு குழப்பிவிக்கும் நிலையில்தான் வைத்திருக்கும். ஆனால் அதுதான், அது இறைவனால் படைக்கப்பட்டது என்றதை நினைத்துவிட்டால் அதில் ஒரு குழப்பமும் இல்லை. தன்மாத்திரைகள் தான் பஞ்ச பூதங்களை படைத்தது என்று சொல்லுகின்றோம். அதேபோல் அதே தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களின் செயலாகவும் இருக்கின்றது. அந்த சொற்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதாவது ஞானேந்திரியங்களாகிய அறிகருவிகளின் செயல்பாடாக இந்த தன்மாத்திரைகள் தான் அமைந்திருக்கின்றது. ஊறு, சுவை, ஒளி, நாற்றம் எல்லாம் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த தன்மாத்திரை இது நாங்கள் பாவிக்கும் சொல்லு ஞானேந்திரியங்களின் செயலாகவும் இருக்கின்றது, பஞ்சபூதங்களின் தொடக்கமாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த தன்மாத்திரைகளை நாங்கள் பஞ்சபூதங்களோடு ஒத்து பார்க்கும் போது அவை காரணப் பொருளாக அமைகின்றது. நாங்கள் படித்து விட்டோம் அடிப்படை கருத்தில் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஆகவே இந்த பஞ்சபூதங்கள் தோன்றியது இந்த தன்மாத்திரையில் இருக்கு என்று சொல்லும் போது, பஞ்சபூதத்திற்கும் தன்மாத்திரைக்கும் இருக்கிற தொடர்பில் தன்மாத்திரை காரணப் பொருளாக உள்ளது. ஆனால் ஞானேந்திரியங்கள் என்ற உறுப்புகள் பொறிகளின் செயலாக தன்மாத்திரை இருக்கின்றது, அதே சொல்லுகள். ஆகவே ஞானேந்திரியங்களுக்கு செயலாக தன்மாத்திரை சொல்லப்பட்ட சொற்களும் இருக்கின்றபடியால் அந்த நேரத்தில் அந்த தன்மாத்திரை காரணமாகவும் சாரி காரியமாகவும் ஞானேந்திரியங்கள் காரணமாகவும் இருக்கின்றன. ஆகவேதான் இந்த தன்மாத்திரையை நாங்கள் விளங்குவது, இந்த சொற்களை சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படித்து கொண்டு போகும்போது இந்த தன்மாத்திரைகளுக்கு ரெண்டு குணங்களும் இருக்கு. ஞானேந்திரியங்களுடன் பார்க்கும்போது அது காரிய பொருட்களாகவும், பஞ்சபூதங்களோடு பார்க்கும்போது அது காரணப் பொருட்களாகவும் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் ஒரு ஞாபகத்துக்குத்தான். ஆகவே அந்த விளக்கத்தையும் நாங்கள் இப்போது பார்த்து விட்டோம். இனி வந்து நாங்கள் இந்த சுத்த வித்தையில் எடுத்து பார்த்தோம் என்றால், அதாவது சுத்த மாயையில் இந்த ஐந்தொழில்களையும் இறைவன் புரிகின்றான். இந்த ஐந்தொழில்களுக்கும் ஐந்து கடவுள்களை சிருஷ்டித்து அதை செய்கின்றான். அதாவது படைத்தலுக்கு பிரம்மனும், காத்தலுக்கு விஷ்ணுவும், அழித்தலுக்கு உருத்திரனும், மறைத்தலுக்கு மகேஸ்வரனும், அருளலுக்கு சதாசிவத்தையும் வைத்து செய்கின்றான். ஆகவே அந்த தொழில்களும் நடைபெறுகின்றது சுத்த வித்தைக்கு கீழ். அதைவிட இந்த அட்டவணையில் உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த வித்யா தத்துவம் இருக்கின்றது தானே, அந்த வித்யா தத்துவத்தில் காலம் என்று சொல்லப்படும் தத்துவம் நேரத்தை குறிக்கின்றது, நியதி என்று சொல்லப்படும் தத்துவம் காலத்தை நியதி என்று சொல்லப்படும் தத்துவம் கட்டாயத்தை குறிக்கின்றது, அதாவது நியதியாக இருக்க வேண்டும். அதைவிட கலை என்று சொல்லும் சொல் செயலாகவும், வித்தை என்று சொல்லும் சொல் அறிவாகவும், அராகம் என்று சொல்லும் சொல் இச்சையாகவும் இருக்கின்றது. ஸோ இந்த தொடர்புகள் உங்களுக்கு ஓரளவு இந்த அட்டவணையை வைத்து விளங்கக்கூடிய நிலையில் இருந்தால்தான் போக போக நாங்கள் படிக்கும் விடயங்கள் உங்களுக்கு சிறிது சிறிதாக நன்றாக புலப்படும் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. அடுத்ததாக இன்னொரு விடயமும் எங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த ஐந்து பொறிகள், இந்த ஐந்து பொறிகளால் தான் எல்லா அறிகருவிகளால் தான் எல்லா இயக்கங்களும் துவங்குகின்றன. துவக்கத்தில் இந்த அறிகருவிகளால் தான் நாங்கள் வெளியில் இருக்கும் விடயத்தை உள்ளே எடுக்கின்றோம் என்று பலவிதமாக பார்த்துவிட்டோம். இனி எங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த இறைவன் இந்த 36 தத்துவங்கள், இந்த 36 பொருட்களை படைத்து தந்திருக்கின்றான். இதை என்னத்திற்காக எங்களுக்கு படைத்து தந்தான்? அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆணவ மலத்தோடு கட்டுண்டிருக்கின்றோம். அந்த ஆணவ மலப்பிடியிலிருந்து விடுபடுவதற்கு இந்த தத்துவங்களை படைத்து தந்திருக்கின்றான். அதன் மூலமாகத்தான் தனு கரண புவன போகங்களால் இந்த உலகமும் படைக்கப்பட்டது. அவன் எண்ணத்துக்காக இந்த தத்துவங்கள் கருவிகள் எல்லாம் உடலில் பூட்டி எங்களுடைய ஆன்மாவை அந்த உடலுக்குள் வைத்து எங்களை இந்த உலகத்தில் ஓட விட்டிருக்கின்றான். கண்ம மாயை, கண்மத்தில் இருந்து வந்த மாயையை அனுபவி கண்மத்தில் இருந்து வந்த வினையை அனுபவிப்பதற்கு இவற்றையெல்லாம் படித்து கொண்டிருக்கின்றோம். அறிவு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விடயத்தில் தான் நாங்கள் இன்னும் பயணம் செய்வது துரிதமாக அமையவில்லை. எதில்? இதை அவன் தந்தது ஏதோ ஒரு காரணத்திற்காக தந்திருக்கின்றான். உலகியலிலும் வாழ்ந்து கொண்டு இதில் முக்கியமாக அவங்கள் கடவுள் எங்களுக்கு இதை தந்தது 36 தத்துவங்களை எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக. அந்த பகுதியை மாத்திரம் ஆன்மாக்களாகிய நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஆகவேதான் இந்த உலகியலில் நாங்கள் சிக்குண்டு புறப்புக்கு மேல் புறப்புக்கு மேல் புறப்புக்கு மேல் புறப்படுத்தி கொண்டு இன்ப துன்பங்களுக்கு இடையில் இருந்து அல்லாடுகின்றோம். ஆகவே இறைவன் என்னத்திற்காக இதை தந்தான் என்ற கேள்வியை நாங்கள் எங்களுடைய சாதனையில், கிரியா சாதனையில், பாபாஜியின் கிரியா அற்புதமான யோக சாதனையில் அந்த கேள்விகளையும் எங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் பக்குவப்படுவதற்கு. அதை நாங்கள் கேட்க தவறிவிட்டோம் என்றால் எல்லாம் அனுபவிப்பதற்குத்தான் தந்திருக்கின்றது என்று அந்த மாயைக்குள்ளேயே மாயைக்குள் தான் நிற்போமே தவிர அதை விட்டு வெளியால் வரமாட்டோம். ஆகவே இந்த அடிப்படை தத்துவமாகிய 36 தத்துவங்கள் தரப்பட்ட காரணத்தை நாங்கள் உணர வேண்டும், கிரியா சாதகர்கள் உணர வேண்டும். ஆகவே இந்த தத்துவங்கள் எங்களுடைய அறிவை வளர்ப்பதற்காக தரப்பட்டது. இதில் ஞானத்தை பொறுத்தவரையில் இந்த மூன்று நிலைகளிலும் ஞானம் இருக்கென்று சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. பாச நிலையிலும் ஞானம் இருக்கின்றது, பசு நிலையிலும் ஞானம் இருக்கின்றது, பதி நிலையிலும் ஞானம் இருக்கின்றது. பாசநிலை பசுநிலை ஞானத்தை முதல் பெற்று இறுதியாகத்தான் பதிஞானத்தை அடையலாம் என்பதும் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்போது சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியாயோகா சாதகர்களாக இருப்பவர்கள் இப்போது எங்களுடைய பாசஞானம் பாசஞானம் பசு ஞானத்தில் இருந்து வெளியால் வருவதைத்தான் நாங்கள் நோக்கமாக வைத்து முன்னோறிக் கொண்டிருக்கின்றோம் பாபாஜியின் உதவியினால். அதற்குத்தான் பாபாஜி எங்களுக்கு இந்த கிரியா யோகத்தை செயல்முறை பயிற்சியை தந்திருக்கின்றார். இந்த ரெண்டையும் வெல்லும் போது இதை அபர ஞானம் என்றும் சொல்லுவார்கள், அபர ஞானம் பர ஞானம் என்றும் சொல்லுவார்கள். அபர என்றால் ஞான உண்மையான ஞானம் இல்லை, பர என்றால் உண்மையான ஞானம், பதி ஞானம். பதி ஞானம் பர ஞானம் ரெண்டும் ஒன்று. அபர ஆனாவை முன்னுக்கு போட்டால் அது பர அற்றது என்றது சொல்லு. இந்த பரஞானத்தை நாங்கள் பெறுவதற்கு தான் இந்த சாஸ்திர நூல்களும் சோஸ்திர நூல்களும் நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக சாஸ்திரங்கள் படிக்கின்றோம். இதேபோல்தான் வேதாந்தத்தில் சோஸ்திர நூல்கள் படித்திருந்தோம் எங்களுடைய இந்த பிறப்பிலோ பழைய பிறப்பிலோ. இப்போது சாஸ்திர நூல்களையும் படிக்கும் அளவுக்கு இந்த உடலில் எங்களை பாபாஜி கொண்டு வந்திருக்கின்றார் அதை படிப்பதற்கு. ஆகவே இந்த ரெண்டு நூல்களையும் படிப்பதுதான் எங்களை அபர ஞானம் அடையச் செய்கின்றது, அறிவை எடுக்கின்றது. அந்த அறிவை எடுத்தவுடன் என்ன தேவை? செயல் தேவை. அந்த செயலுக்குத்தான் சத்குரு கிரியா பாபாஜி எங்களை இந்த பிறப்பில் தன்னுடைய கிரியா யோகத்தில் நாங்கள் அவருடன் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய பூர்வ புண்ணிய பல நாள் அந்த செயலும் எங்களுடைய கையில் தான் இப்போது சாதகர்களே. ஆகவே அவர ஞானத்தை நாங்கள் சாஸ்திர சோஸ்திர நூல்களாக இப்படி நாங்கள் சைவ சித்தாந்தத்தை படிப்பது பாபாஜியின் கிரியா யோகா வாய்ஸ் ஆஃப் பாபாஜி புத்தகத்தில் தந்தவற்றை சுருக்கமாக தந்த விளக்கமான சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த தத்துவங்களை படிப்பது, அதன் மூலம் அபர ஞானத்தை எடுக்கின்றோம். அந்த அபர ஞானம் எடுத்து கொண்டிருக்கும் போது பரஞானத்தை நோக்கி போக வேண்டும். பரஞானம் என்பது பதி ஞானம். அந்த பதி ஞானத்தை செல்வதற்கு எங்களுடைய உட்புறப்பில் நாங்கள் செய்த புண்ணியங்க காரணமாக சத்குரு அமைந்து விட்டார். ஆகவே அவர் எங்களை இந்த அபர ஞானத்திலும் துரிதப்படுத்தி அதற்கு மேலாக பரஞானத்தின் வரைக்கும் கொண்டு சென்று இறைவனின் திருவடிக்கு பக்கத்தில் எங்களை கொண்டே விடுவதுதான் அவருடைய நோக்கம். அதுதான் கிரியா யோகம். இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம். அதை முக்கரணங்களாலேயும் சொல்லுகின்றோம், சொல்லுவோம். அந்த நிலையை அவர் எங்களுக்கு தருவார் ஏதோ ஒரு புறப்பில் இறைவன் திருவடியை. அதன் பிறகு பதிஞானத்தை இறைவன் தான் பெரம்பொருள் தான் தர வேண்டும். அது ஒருவருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. ஆகவே கிரியா சாதகர்களாகிய நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இவற்றை நீங்கள் முழுமையாக இந்த அடிப்படை தத்துவம், இந்த அடிப்படை 36 தத்துவம் என்ன மாதிரி எங்களுடைய உடலில் தரப்பட்டிருக்கின்றது, என்ன மாதிரி இந்த அறிவு நூல்கள் எல்லாம் அந்த நேரத்தில் பாபாஜியின் அருளினால் உங்களுடைய செவிகளுக்கு வருகின்றது, இவற்றை தவற விட்டு விடாதீர்கள். சிந்தியுங்கள், பாருங்கள். அப்போதுதான் உங்களுடைய வினைக்கணக்கு நன்றாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லை என்றாலும் பரவாயில்லை. இவையெல்லாம் சித்தத்துக்கு நீங்கள் படிக்கும் அளவுக்கு சித்தத்தில் பதிந்துவிடும். அடுத்த பிறப்பிலாவது நீங்கள் அந்த நிலையை எடுக்கலாம், எடுப்பீர்கள். அதுதான் சூட்சும தேகத்துடன் ஆன்மாவுடன் சேர்ந்து செல்லும் பயிற்சி முறைகள் கிரியா யோக தத்துவத்தின் படி. ஆகவே இந்த நிலையில் நான் ஒரு விஷயத்தை இங்கு கொண்டு வந்து அவருடைய ஆசியையும் நாங்கள் இன்று பெற்றுவிடுவோம் இந்த பாதையில் செல்வதற்கு. இந்த பாதையை சத்குரு கிரியா பாபாஜி காரணமாக காரணப் பொருளாக சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி காரணப் பொருளா சாரி காரிய பொருளாக காரணப் பொருளாக இருந்து சத்குரு கிரியா பாபாஜி எங்களுடைய ஆன்மாக்கு ஊட்டிக்கொண்டிருக்கும் வேளையில் காரியமாக செயல்பட்டது யார்? அதுதான் எங்களுடைய குரு. இந்த சைவ சித்தாந்த சிவயோகத்தை பாபாஜி அவருக்கு அருளி செய்து மக்களுக்கு உலகம் முழுக்க கொடுக்க சொல்லி அவர் 52 சங்கங்கள் மூலமாக கொடுத்த எங்களுடைய குரு யோகி ராமையா அவர்கள். அவர்களை இன்று நான் நினைவு கூறுகின்றேன் ரெண்டு விடயத்திற்கு. அவருடைய சமாதி தினம் இந்த செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி வருகின்றது, இன்னும் 2 நாட்களில். அந்த குரு இல்லாவிட்டால் இந்த பிறப்பில் எங்களுக்கு இது கிடைத்திருக்காது. ஆனால் அது ஒரு வகையாக சொல்வது. மறுவகை, எங்களுக்கு இது எழுதப்பட்டிருக்கின்றது அந்த குருவுக்கு இல்லால் கிடைக்கப்பட வேண்டும் என்று கூட. இங்குதான் காரண காரியங்கள் வேலை செய்கின்றது. ஆகவே பாபாஜியிடமிருந்து இந்த அற்புத கலையை பாபாஜி தன்னுடைய விருப்புக்கேற்ற மாதிரி அவருக்கு சொல்லி கொடுத்து பயிற்சி கொடுத்து அதை மக்களுக்கு ஆன்மாக்களுக்கு போய் சேருவதற்கு வழிவகையை வகுத்து கொடுத்தார் 1952 ஆண்டு. இந்த பணியை அவர் செய்வதற்கு யோகி ராமையா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். மறந்து விடாதீர்கள், தொண்டு பணி செய்வதென்றால் அர்ப்பணம் தேவை, மனமாறச் செய்வதென்றால் முழு அர்ப்பணம் தேவை. ஆகவே அவர் முழு அர்ப்பணத்தை செய்து அவர் தானாகவே படித்து தானாகவே பாபாஜியை நெருங்கி தானாகவே பதி இன்பத்திற்கு செல்லலாம். அப்படி இருந்தாலும் அருளாளர்களாக சிலர் வந்து இப்படியான விடயங்களை செய்தால்தான் எல்லா ஆன்மாக்களும் ஈடேற்றம் அடையும். அதுதான் இறைவனின் விருப்பமும், அதுதான் இறைவனால் முழுக்க முழுக்க விரும்பப்படுவது. ஏனென்றால் இறைவனும் அதைத்தானே செய்கின்றான். அவன் சிவனே என்று கண்ணை மூடிக்கொண்டிருக்கலாம். அப்படி இருந்தாலும் இச்சையற்றவன், விருப்பற்றவன் இந்த ஆன்மாக்களை ஆணவப்புடியிலிருந்து விலத்த வேண்டும் என்ற ஒரு இச்சையை தனக்கு கொடுத்து அதன்படி இந்த செயல்முறை திட்டத்தை அமுல்படுத்தி விட்டான் கருணையாளன். ஆகவே அந்த கருணையாளன் அதை தன்னுடைய விருப்பாக எடுத்து செய்து கொண்டிருக்கின்றான். அப்போது நாங்கள் எல்லோரும் எந்த மாத்திரம் எங்களுடைய தொண்டுக்கு. ஆகவே நாங்களும் முடிந்தளவு ஒரு சிறிய எறும்பாக இருந்து பரம்பொருளுக்கு, கிரியா பாபாஜிக்கும் ஒரு சிறிய எறும்பாக இருந்து அவர்கள் செய்த பணியில் சிலவற்றை எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் செய்யலாம், முடியுமானால் மாத்திரம். அல்லது எங்களுடைய ஆன்மாவை அவர்கள் சொன்ன முறைப்படி எங்களுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் அதை சிந்தியாது இந்த உலகத்தில் கட்டுண்டு தங்களுடைய சிற்றின்பத்தில் இருக்கின்றார்கள். அதுவும் நடக்கத்தான் வேண்டும், அதில் ஒரு குறையும் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களை கொஞ்சம் இங்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். எங்களுக்கு இவையெல்லாம் கைகளில் கிடைத்திருக்கின்றது. மற்றவர்களுக்கு சொல்லலாம், இது என்னென்று எங்களுக்கு தெரியாது, கிடைக்கவில்லையே என்று சொல்லலாம். அவர்களுக்கு இன்னும் பிறப்புகள் இருக்கலாம் இந்த இடத்தை அடைவதற்கு. ஆனால் கிரியா சாதகர்களே, நீங்கள் அந்த நிலையில் இருக்கின்றீர்கள். இதிலிருந்து நீங்கள் விலத்துவதாக இருந்தால் அது நீங்கள் செய்த பழைய வினைதான் உங்களை இன்னும் சற்று விலத்தி வைத்திருக்கின்றது. ஆனால் பாபாஜியின் வட்டத்துக்குள் நீங்கள் இருக்கின்றீர்கள், மறந்து விடாதீர்கள். அந்த ஈர்ப்பு சக்தி உங்களை வெளியே போக விடாது. திரும்ப திரும்ப அடித்து கொண்டு அந்த வட்டத்துக்குள் தான் விழுத்தம். ஆனால் நீங்கள் மையத்தை நோக்கி வருவதற்கு நேரம் எடுக்கும். ஆகவே இப்படியான இந்த அற்புதமான விடயத்தை எங்களுக்கு யோகி ராமையா அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அவர் நாசுக்காக பல இடங்களிலும் பாபாஜியின் புத்தகத்திலும் தன்னுடைய சத்சங்கங்களிலும் இந்த சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்திற்கும் சைவ சித்தாந்த விடயங்கள் பல அவர் ஒத்துக்காட்டி இருக்கின்றார். ஆனால் பெரிய அளவில் அதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. எங்களையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன், என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் இந்த காலம் நியதி என்ற தத்துவம் மூலம் அதற்கென்று ஒரு காலம் பக்குவப்பட்டு வந்தால்தான் அது நியதியாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அருமையான யோகத்தை சைவ சித்தாந்தத்தில் சிவ யோகத்திலிருந்து வந்த இந்த கிரியா யோகத்தை எங்களுடைய குருநாதர் அவர்கள் எங்களுக்கு தந்துவிட்டார். இனி அந்த தொண்டினை முடிந்தளவு செய்யக்கூடியவர்கள் செய்யலாம், அந்த வழியில் நின்று தங்களுடைய சாதனையை செய்யலாம், பலவற்றை செய்யலாம். கிரியா யோகத்துக்கு பாபாஜி விரும்புவது அதைத்தான், அதற்கு மேலாக பரம்பொருள் விரும்புவதும் அதைத்தான். அவர்களுடைய பணியில் ஒரு சிறு எறும்பாக இருந்து ஒரு சிறு பணியை நீங்கள் அவர்களுக்கு செய்தாலும் அது உங்களுடைய சாதனையில் பரம்பொருளையும் பாபாஜியையும் அடைவதற்கு வெற்றியை தரும் என்று சொல்லி அந்த அற்புதமான எங்களுடைய குருநாதருடைய சமாதி தினம் இந்த செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி வருகின்றது. எங்களுடைய உலகளாகிய எல்லா சங்கத்தில் இருக்கும் சாதகர்களும் அந்த நாள் உங்களுடைய சாதனையை பாபாஜிக்கும் எங்களுக்கு இந்த கிரியா யோகத்தை உலக மக்களுக்கு தந்த யோகி ராமையா அவர்களுக்கும் செலுத்துங்கள், அவர்களுடைய ஆசியை வேண்டுங்கள். இன்றைய சத்சங்கம் மூலமாக யோகி ராமையா அவர்களுடைய ஆசியை பாபாஜியின் ஆசியுடன் சேர்த்து நாங்கள் எல்லோரும் பெறுகின்றோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடித்து கேள்வி பதிவுகளுக்கு விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கங்கள் இன்றைய சத்சங்கம் வளமையில் நடைபெறும் சத்சங்கத்திலும் பார்க்க சிறப்பாக இருந்தது. ஏனெனில் வளைமையாக சத்சங்கத்தை நாங்கள் காதால் கேட்டு மனத்தில் உள்வாங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய சத்சங்கத்தில் அதன் 36 தத்துவங்களை காதால் கேட்டு உள்வாங்கியதோடும் கண்களால் அட்டவணைகளை பார்த்து உள்வாங்கும் போது எங்களுடைய மனத்தில் கூடுதலாக தெளிவாக இருந்ததை குறிப்பிடப்படுகின்றேன். எனவே அது மாத்திரமல்ல, மீண்டும் மீண்டும் இதே முறைகளை நாங்கள் மீட்டல் செய்து திரும்பவும் எங்களுடைய கைகளால் எழுதி எந்த அளவுக்கு எங்களுடைய மனத்தில் மீண்டும் மீண்டும் ஆழமாக பதிந்து தெளிவு வருகின்றதோ அதுவரையும் திரும்ப திரும்ப செய்து கேட்டுக்கொண்டே இருப்பேன் என கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, இதை நீங்கள் சொன்னதாக நான் எடுக்கவில்லை, சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசி என்றுதான் எனக்கு தெரிகின்றது. ரத்தின சுருக்கமாக அடுத்த நிலை என்ன, இந்த 36 தத்துவங்கள் கையில் கிடைத்து விட்டது, அது செவி மூலமாக கிடைக்காமல் எழுத்து மூலமாகவும் கிடைத்திருக்கின்றது. அடுத்த திட்டம் என்ன என்பதை சுருங்கிய முறையில் சாதகர்களுக்கு மீண்டும் பறைசாத்தி இருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய தன்னிச்சையான வைராக்கியத்தை பூண்டிருக்கின்றீர்கள். இதுதான் கிரியா யோகத்துக்கு கிடைத்த வெற்றி, ஆன்மாக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லி பாபாஜிக்கு நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள், கார்த்திகேயன் ஐயா உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
சத்சங்கம் ஒரு அருமையான ஒரு 6 36 தத்துவங்களை பத்தி விளக்கிருக்கீங்க, ரொம்ப அருமை. உங்களுடைய அட்டவணைக்கும் ரொம்ப பாபாஜியுடைய கருணையால நல்ல முறையில அந்த அட்டவணையும் அருமையான ஒரு நமக்கு புரியற அளவுக்கு பாபாஜி இறங்கி வந்து எளிமையா அதை கொடுத்து தெரிவிச்சிட்டு இருக்கார். அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா சைவ சித்தாந்தன்றது நீங்க அறிய போய் அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கடல். அந்த கடலை வந்து நீயறது சாதாரண விஷயம் இல்லை. அதை நீயறதுக்கு தான் இப்படி எல்லாம் ஒரு சுருக்கமான ஒரு வழியை நமக்கு கொண்டு நமக்கு வந்து முன்னோர்கள் நாயன்மார்கள் பாபாஜி எல்லாரும் செஞ்சிருக்காங்க. அந்த வகையில நீங்க சத்சங்கம் நல்ல தெளிவான முறையில கொடுத்துருக்காங்க. நீங்க அதை மீண்டும் மீண்டும் அதை சிந்தனைக்கு கொண்டு வந்து அதை சிந்திச்சு பாத்தீங்கன்னா செயலுக்கு வந்துடும். சிந்திச்சாவே போதும், செயலுக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு அதிகப்படியான இதுல உள்ள உண்மைகள் வந்து கைவர கிடைச்சிடும். அருமையான ஒரு சத்சங்கம், அருமையான ஒரு விளக்கம், அருமையான ஒரு பதில். அதே மாதிரி நாளைய தினம் நாளை மறுநாள் 12ஆம் தேதி யோகி ராமையா அவர்களுக்கு சமாதி தின நாள் கொண்டாடுறாங்க. நீங்களும் சிறப்பாக உங்களால முடிஞ்ச அளவு சும்மா உட்காந்து 5 நிமிஷம் அவர் நினைச்சு தியானம் பண்ணாலும் போதும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு அவர் வாழ்க்கையில. அந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியாட்டினாலும் அவர் காட்டிய வழிக்காக ஒரு நன்றி கடனா ஒரு 5 நிமிஷமாவது அவரை நினைச்சு பாபாஜியை நினைச்சு உங்க மனசை தூயப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு அதை அர்ப்பணிச்சு அது ஒரு பெரிய நான் வந்து அதை ரொம்ப விரிவா பேச விரும்பல. ஏன்னா அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு. நீங்க கிட்டக்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் கிட்டக்க இருக்கக்கூடிய காலம் அவருக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய காலத்துல அவருடைய அருமை தெரியல. அவர் இருந்து எட்டக்க இருக்கிற காலத்துலதான் இன்னைக்கு அவருடைய அருமை தெரியுது. இவ்வளவு பெரிய சாதனையை ஒரு மனிதனால எப்படி முடியும்? அது பாபாஜியினுடைய திருவருளால பாபாஜியினுடைய சொற்களுக்கு இணங்க அவர் பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு. நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாட்டானா அவர் கூட இருந்து அவருடைய யோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற வகையில நமக்கு ஒரு வாய்ப்பை பாபாஜி கொடுத்திருக்காரு. அதுவே பெரிய பாக்கியம். அந்த வகையில நீங்களும் அதை அனுபவிப்பாய். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக இன்றைய சத்சங்கத்தின் சுருக்கத்தை சொல்லியிருந்தீர்கள். அதுக்கு மேலாக யோகி ராமையா அவர்களுடைய உடையத்தையும் இன்னும் ஆழமாக சென்று அதை சிறிய கருத்துக்களை கொண்டு வந்தீர்கள். மிக்க நன்றி. அதற்கு மேலாக எங்களுடைய சாதகர்களுக்கு எங்களுடைய சங்கங்களில் மூவர் யோகி ராமையா அவர்களுடைய நேரடி சீடர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒன்று கார்த்திகேயன் ஐயா அவர்கள், மற்றது இறைவன் ஐயா அவர்கள், மற்றது சந்திரன் ஐயா அவர்கள். ஆகவே அந்த மூவர் கூட இந்த நேரத்தில் தன்னுடைய நேரடி குருவுக்கு அவர்களும் அந்த 12ஆம் தேதி தங்களுடைய சாதனைகளை செலுத்த வேண்டும். அதற்கு மேலாக எங்களுடைய சங்கங்கள் எல்லாம் வளமையாக அவருடைய சமாதி தினத்தில் ஒரு சிறு யாகம் வைப்போம் எங்களுடைய சங்கங்களில். அதுவும் தொடர்ந்து நடைபெற வேண்டும், நடக்கும் என்று சொல்லுகின்றேன். ஆகவே இந்த அருமையான நாளில் பாபாஜியின் அருளாசியுடன் சைவ சித்தாந்த தொடக்கத்தில் இருக்கின்றோம். அடிப்படை கருத்துக்கள் 36 தத்துவங்களில் குருவாசியும் பரம்பொருளின் ஆசியும் அதற்கு மேலாக சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியும் எங்களுக்கு எங்களுடைய கிரியா யோகா சாதகர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.